హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 3-12 வரை. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விசாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வேளையிலே உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தையோடு கூட சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு அந்த நற்செய்திக்கான அந்த வாழ்த்தொழி பாடப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற பவுலடியாருடைய கூற்றினை நான் இந்த வேளையில் நினைத்து பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இந்த திருப்பலி வழியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அழுத்தமான ஒரு உண்மையாக நாங்கள் உணர்கிறோம். இதை நாங்கள் இங்கே பொய் பிரச்சாரம் செய்ய இங்கே வரவில்லை. எத்தனை பேர் எங்களிடத்தில் இதை சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இதை நாங்கள் பெயர் பட்டியலிட்டு இதை நாங்கள் வந்து சுய விளம்பரத்திற்காக கொண்டு வரவில்லை. மாறாக சொல்ல விரும்புகிற காரியம், மனிதனுடைய வார்த்தையாக இந்த வார்த்தை அல்ல கடவுளுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போது அங்கே ஒரு பெரிய அற்புதம், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாய் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கு, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடவுளுடைய வார்த்தையை நம்ம கடவுளுடைய வார்த்தையாக ஏற்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம். சின்ன பிள்ளைகள்லாம் இப்போது எல்லாம் ஆன்லைன் கிளாஸில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பாவமாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன அது செல்ஃபோன்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போது அப்பா அம்மா செல்ஃபோனை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க குழம்பி போகிறாங்க, அப்படி சொன்னவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் பிள்ளைங்க இவ்வளோ அன்பு அந்த செல்ஃபோனை எப்போ நம்ம கையில் கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த செல்ஃபோனில் ஆன்லைன் கிளாஸ் வந்தாலே தள்ளி விடுறாங்க, வேண்டாம் அப்படின்னு. இன் எ வே இட் இஸ் அ குட். ஏன்னா இந்த செல்ஃபோனின் மீது ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் இதை நான் நல்ல விஷயம் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா குழந்தைகளை பாதிக்கிற ஒரு காரியம் இந்த செல்ஃபோனாக இருக்கிறது. ஒரு சின்ன நகைச்சுவை ஒன்று வந்தது, அதில் பார்த்தேன் ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டை திருட போயிட்டான். அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு வாண்டு வந்து ராத்திரி முழிச்சிக்கிச்சு, அந்த திருடனை பார்த்துருச்சு. அவனும் பார்த்துட்டான் திருடனும், திருடன்ட்ட சொன்னிச்சான், இந்த பாரு தொலைச்சி விடுவேன், எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை, என் புஸ்தக பொய்யும் தூக்கிட்டு போயிரு அப்படின்னுச்சான். தூக்கிட்டு போகலன்னா கத்தி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னுச்சான். அதனால் பாருங்கள், இந்த புத்தக பை என்பது ஒரு பெரிய பாரமாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி குழந்தைகள் வீட்டில் இருந்து படிப்பது ஒரு விதத்தில் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விரும்பக்கூடிய காரியமாக இருந்தாலும் கூட அதிலேயும் பல சங்கடங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குழந்தைகள் இப்படிப்பட்ட சூழல்லாம் அவங்கள நம்ம என்ன செய்யணும்னா, லாக்டவுன் டயத்தில் நீங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு விட்டுடாதீங்க. அவங்கள பல்வேறு விதமான ஆளுமை பயிற்சியில் நீங்கள் வளர்க்கலாம். ஆளுமை பயிற்சி, அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அவங்கள நல்ல ஒரு டேலண்ட் வளர்க்கக்கூடிய காரியத்தில் அவங்கள இட்டு செல்லலாம். அவங்களுக்கு டைப்பிங் சொல்லி கொடுக்கலாம், டிராயிங் சொல்லி கொடுக்கலாம், எதுலேயோ நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிரம் ஆயிரம் வழிகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் அவங்க என்ன செய்யலாம், அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா சின்ன ஸ்பேஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா விதைகளை எடுத்து சின்ன சின்ன விதைகளை போட்டு அதை வளர்க்க சொல்லி கொடுக்கலாம். உயிர் ஒரு செடியினுடைய இயற்கையின் மீது அன்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ குழந்தைகள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நாம் கூட இருக்கணும் அவங்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த குழந்தைகளின் மீது நம்ம அக்கறையாக இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை அன்பு செய்யக்கூடிய ஒரு ஜீவராசினா அந்த குழந்தை தான். அதனால் அந்த குழந்தைகளை நீங்கள் தயவுசெய்து இந்த நாட்களில் ஏனோதானோன்னு விட்டுடாதீங்க. சமூகம் வந்து சில நேரத்தில் அப்படியாகவே இருக்கிறது. அதனால் நம்ம வந்து சமூகத்தை குறை சொல்வதை விட நம்முடைய சூழலை நாம் எடுத்து கையாள கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப நல்லது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஒரு கடுமையான டாபிக் இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிறார், மனவிலக்கை குறித்த ஒரு ஆழமான செய்தி, மனவிலக்கு. அதுக்கு முன்னாடி முதல் வாசகத்துக்கு போகிறோம். இசைக்கியல், கடவுள் ரொம்ப பகிரங்கமாக சில காரியத்தெல்லாம் நமக்கு அதில் சொல்கிறாரு. நான் உன்னை எப்படி வச்சுருந்தேன், அவர் காதலன் காதலி அப்படிங்கிற ஒரு உறவு நிலையெல்லாம் இங்கே பேசப்படுகிற போது அது எதற்காகனா, ஒரு எருசலேமை கடவுள் எப்படி அன்பு செய்தார், அது எருசலேமை வந்து பெண்ணாக உருவகப்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதனுடைய கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, அதுதான் அந்த உடல் ரீதியான வர்ணனை எல்லாமே நம்ம உடந்து இது என்ன அப்படி எழுதியிருக்காங்க அப்படி எழுதியிருக்காங்க நம்ம பார்க்கக்கூடாது. அது கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் அணி செய்திருக்கிறார். நம்மளே பாருங்களேன், நம்மளுடைய உடலை நீங்கள் வச்சு தியானித்து பாருங்கள், நம்முடைய உடல் வந்து எவ்வளோ வல்லமை மிக்கதாக இருக்கிறது. கடவுள் வந்து பெண்ணை மட்டும் அப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெண்ணாக உருவகப்படுத்தப்பட்டதுனால பெண்ணை பற்றியே நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மை பற்றியும் ஆண்கள் வந்து ஆண்களுடைய உடலை வச்சு நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். பெண்கள் உங்களுடைய உடலை வச்சு தியானித்து பாருங்களேன், எவ்வளோ அருமையான படைப்பு. ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. நான் சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிறபடி நான் சொல்கிறது தான், காலையில் எந்திரிக்கிறோம், செய்ய வேண்டிய வேலையை செய்கிறோம். பாருங்கள், நம்ம ஏதாவது என்ஜின் போட்டு நம்ம ஏதாவது சுற்றி விடுறோமா, ஒன்றுமே செய்யலை. அது பிசாட்டு நம்மளை விரட்டிக்கிட்டு ஓட வைக்கிது ஒரு இடத்துக்கு. காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஓடிட்டு வந்தோடனே குளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அப்புறம் அள்ளி போடுறோம். காலையில் பிரியாணி செய்து பரோட்டா சாப்பிட்றோம், பூரி சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம், பீட்ஸா சாப்பிட்றோம், எது எதையோ சாப்பிட்றோம். அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன கிடைக்குதோ அதை அது சாப்பிட்டுக்கங்க. சாப்பிட்டுவிட்டு நம்ம மத்தியான நேரம் வந்து நீ திருப்பி பசிக்குது பாருங்கள், திருப்பி போடுறோம். இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கடவுளுடைய அந்த படைப்பை பார்த்திங்கன்னா பிரமாதம், அது பிரமாதம். அது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து அதை உணரும்போது அது பெரிய அதிசயம். கண்ணு எடுத்துக்கிட்டோம்னாக்க, இந்த செல்ஃபோன் வந்து அவ்வளவு நல்ல ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேமராவில் வந்து நிறையா பிக்சல்ஸ் இருக்கும், 15, 20, 25 பிக்சல்ஸ். அப்படின்னா அந்த கேமராவுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். கண்ணில் வந்து 500க்கும் மேற்பட்ட கேமராஸ் வந்து ஆண்டவர் வச்சுருக்கிறாராம், 500க்கும் மேற்பட்ட கேமரா. அதனால தான் டக்குன்னு இங்கே பார்க்குது, டக்குன்னு கண் அந்த தூரத்தை பார்க்குது. எந்த இடத்துல வேணாலும் கண் அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்போ இந்த கண்ணுக்கு வந்து எவ்வளோ வேலை நம்ம கொடுக்கணும். ஒரு 20 மெகா பிக்சல்ஸ் இருக்கிற ஒரு செல்ஃபோனை வாங்கணுன்னா 50,000, 60,000 நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ கண்ணுக்கு வந்து கடவுள் எத்தனை லட்சம் நம்மக்கிட்ட வாங்கணும், இவ்வளோ பொக்கிஷத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு. ஒன்று ஒன்றும் அதே போல் இதயமா இருக்கட்டும், இதயத்தினுடைய அமைப்பை பாருங்க எவ்வளவு அழகா. அதை ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தார், அந்த இதயத்திற்கு மேல சில மெல்லிய நரம்புகள் இருக்குது. அந்த இதயத்தை என்ன செய்யுது, அது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துட்டே இருக்குது, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குது. அதில் தான் இதயம் வந்து லப்டப் லப்டப் லப்டப்னு துடிச்சிட்டே இருக்குது. சப்போஸ் நீ இதயம் நின்றுடுச்சுன்னா வெளியிலேருந்து ஷாக் கொடுக்குறாங்க பாருங்களேன், கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க, அப்படி வச்சு இதயத்தை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சினிமாவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, இதயத்தை தூக்கி அதில் அது மேலே அதெல்லாம் அந்த சிஸ்டத்தெல்லாம் அழகாக வச்சுருக்கிறாரு. எவ்ரி திங் ஒரு நம்ம இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது எல்லாமே நம்ம உடலில் இருக்குது. இப்போ இயற்கையோடு நம்ம மண்ணோட மனுஷனும் கலந்து கிடக்கிற ஒரு அதிசயம். ஒவ்வொரு அதான் ஜென் புத்திசத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் டு மெடிடேட் ஆன் யுவர் பாடி. ஒவ்வொன்று ஒன்றையும் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நமக்கு வந்து கடவுளுடைய அற்புதமான சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். கடவுள் என்ன செய்திருக்கிறார் நமக்கு, நம்ம யாருமே சொல்ல முடியாது எனக்கு கடவுள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆகவே இந்த முதல் வாசகத்தில் இந்த காரியத்தெல்லாம் நம்ம வாசிக்கிற போது கடவுள் இவ்வளோ மேன்மையால் நம்ம நிரப்பியிருக்கிறாரு. அதனுடைய கடைசி வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் அவர் நம்மளை நிரப்பி ஆசீர்வதித்து, அதில் கடைசி வார்த்தை பாருங்க, உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து. இளமையின் நாட்களில் அதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். வயசாகி போனோன்னே நாம் வந்து தட்டு தடு மாதிரி ஐயோ மோட்சத்துக்கு போடுமேன்னு போய் பயந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறதுங்கிறது அது வேற. இளமையின் நாட்களில் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம், என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். ஆண்டவர் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் உன்னோட செய்து கொள்ளப் போகிறேன். இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆழமான வார்த்தை, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், உடன்படிக்கை உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு உடன்படிக்கை. அந்த இப்ரேய சொல்லாடல் பெரித் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல், அழகான வார்த்தை பெரித். அந்த பெரித்துங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கையை நம்மோடு செய்து கடவுள் நமக்கு மேன்மையை கொடுத்தவர். அந்த மேன்மையை நம்ம தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் உறுதியாக சொல்கிறார். இப்போ இந்த கடவுளுடைய விடுதலை பயண நூலில் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள், மூன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது இறைவசனத்தில் ஆண்டவர் வந்து மக்களை பார்த்து கூறுறாரு. தான் ஆரம்ப கட்டம், மக்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முயற்சிக்கிற அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள் கடவுள், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். பாருங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம நல்லா ஒத்து பார்க்கணும். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம், அது நம்மளுடைய புரிதலுக்கு கடவுள் கண்டிப்பாக உருவம் இல்லை தான், ஆனால் அவர் உருவத்தை எல்லாம் தாண்டிய ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கிறார். அவரால் பார்க்க முடியும், உருவம் இல்லாட்டினாலும் நமக்கு உருவம் இல்லைன்னா பார்க்க முடியாது, அவரால் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார் பாருங்கள், என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அது கண் இல்லை, உருவமற்ற அருபியாக இருக்கிற ஒரு அடையாளம் தான் பிதாவுடைய அடையாளம். ஆனால் அவர் சொல்கிறார், என் கண்களால் கண்டேன், அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். பாருங்களேன், அப்போது அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். கடவுள் எவ்வளோ தூரம் அவர் தன்னுடைய அந்த பேர் அன்பை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. த மைட்டி காட் எக்ஸ்ப்ளோர்ஸ் இஸ் லவ் டுவர்ட்ஸ் இஸ் பீப். அவர் தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி காட்டுறார். ரெண்டு குறிப்பேடு 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மக்கள் எப்படி அவங்கள மாறி போனாங்க, கடவுள் இவ்வளவு நன்மைகளை செய்தோம் அவர்கள் எந்தெந்த விதத்திலலாம் மாறி போனாங்க. 7:22 நிறைய இடத்துல இருக்குது, நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், ஒரு சில உதாரணத்துக்காக வைக்கிறோம். தங்கள் முன்னோர்களை அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்கள் மேல் பற்றுக்கொண்டு அவற்றை வழிபட்டு அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் அவர் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்கள் மேல் விழச் செய்தார் என்று பதிலளிப்பர். பாருங்க, ஆண்டவர் ஏன் அவர்கள் மேலே இவ்வளவு துன்பத்தை வச்சாருன்னா, அவங்களுடைய அந்த அடிப்படை பாவம் எதுவாக இருந்ததுன்னா, ஒரு நீதி இல்லாத ஒரு நிலையான பாவம். பாவம் அப்படின்னா அது நீதியற்ற நிலை, நேர்மை இல்லாத நிலை. ஏன்னா கடவுள் ஒரு கணவன் மனைவிக்குரிய பந்தத்தை இந்த இடத்துல வச்சு பார்க்குறார். அப்போ கடவுள் எப்படி நம்மளை அன்பு செய்தார்னா, ஒரு மணவாட்டியை போல ஒரு கணவன் எப்படி ஒரு தன்னுடைய மனைவி அன்பு செய்வாரோ அதே போல் அவர் என்ன செய்கிறார், அன்பு செய்தேன் அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். இசையா 30 ஆண்டுடைய வார்த்தை 10:11 சொல்லுது, இந்த மக்கள் எப்படி எதிர்பார்த்துட்டாங்கன்னா, அவாய்டிங் டு த கோர், அவாய்டிங் டு த கோர் அப்படின்னா கடவுள் அப்படியே உதறி தள்ள முயற்சி செய்தாங்க. திருப்பார்வையாளரிடம் அவர்கள் திருப்பார்வை காண வேண்டாம் என்றும், திருக்காட்சியாளரிடம் எங்களுக்கென உண்மையானவற்றை காட்சி காண வேண்டாம், இனிமையானவற்றை எங்களுக்கு கூறுங்கள். உண்மையானது எதையும் சொல்லி எங்களை கஷ்டப்படுத்திடாத, இனிமையானது ஏதாவது இருந்தால் சொல்லு, நாங்கள் கேட்டுக்கிறோம். மாயமானவற்றை கண்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, தடமாறி செல்லுங்கள், நெறியை விட்டு விலகுங்கள், இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையிலிருந்து அகற்றுங்கள் என்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடக்கிற ஒரு சூழலில் நம்ம பார்க்கிற காரியம். எதுவுமே கடவுளுடைய பெயரால் எந்த ஒரு விஷயமும் நம்மளை கண்டிக்கக்கூடிய விஷயம் இருந்தால் யாருமே ஏற்றுக்கொள்றதில்லை. கடவுளுடைய பெயரால் நம்ம சொல்லக்கூடிய சில கடினமான காரியங்களை கூட மக்கள் வெறுக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை தாங்குவார், ஆண்டவர் உன்னை கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்து கொள்வார், அவர் கையில் நீ அழகிய மணிமுடியாக இருப்ப, அரச மகுடமாக இருப்ப, நீ பால்பட்டது என்ன உன் வீடு அழைக்கப்படாது, இதெல்லாம் சொல்லும் பொழுது எல்லா வீட்லையும் எழுதி போட்டிருப்பாங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். அப்போ நாம் அதே போல் இருக்கணுமா இல்லையா, அதுதான் நம்ம ஆண்டவர் யோசிக்க நமக்கு அழைக்கிறார். பாருங்கள், இந்த நாளினுடைய நற்செய்திக்கு போகிற போது அங்கே ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்பு என்பது கடவுள் நம்மை அன்பு செய்ததற்கான அடையாளத்தை ஒத்துருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கணவன் மனைவியினுடைய அந்த அன்பு வந்து பரிசுத்தமானதுன்னு சொல்கிறோம். கணவன் மனைவியினுடைய அன்பு வந்து அது கடவுள் முன்னாடி அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் திருமணங்கள் கோயிலில் நடத்துகிறோம். கோயிலில் நடத்துகிற திருமணத்தை நீங்கள் எங்கே வேணாலும் நடத்தலாம். நீங்கள் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம், கையெழுத்து போட்டுட்டு வந்துடலாம், யூ ஆர் மேரீடு. நீங்கள் போய் மண்டபத்தில் போய் நாலு பெரியவங்களை கூப்பிட்டு, அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், மாலை மாற்றி சீர்திருத்த கல்யாணம் பண்ணிக்கலாம், வேலிடு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். நீங்களே போய் என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து தாலியை மாற்றிக்கிட்டு வி ஹவ் மேரீடுன்னு சொல்லி போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, வேலிடு. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம முறையில் ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், இந்த திருமணத்தை நம்ம நிகழ்த்துறோம். இந்த திருமணங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைகளில் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எல்லாமே அது வந்து அதனுடைய நிலைப்பாடு மாறிக்கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனுடைய அந்த திருமணத்தினுடைய முறைமை மாறிக்கொண்டு இருக்குது. அதை கல்யாணம் பண்ணுறதுனுடைய அந்த இதெல்லாம் மாறுது, பூசை நடக்கிற விதமெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் சைடிலிருந்து இப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்குறோன்னா, ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ் சைடுக்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி எல்லோரும் வரும்போது அது ஒரு ஃபேன்சி. சில கல்யாணத்தில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, சொல்லணும், யூ ஹவ் டு இன்ஸ்ட்ரக்ட் தம், திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டியூட்டி, அதை நம்ம செய்யும் போது வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு கிறிஸ்தவம் இல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைங்க நண்பர்கள் வந்திருப்பாங்க, உடனே என்ன செய்வாங்க, ஃபோட்டோவுக்கு அங்கே வந்து நின்றுக்கிட்டு தாலி கட்டி முடித்த உடனே ஒரே பெரிய ஒரு ஒரு பந்தா நடக்கும், அங்கே செல்ஃபோன் எடுப்பாங்க, அதுக்கு அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணாக இருக்கிறவங்க போஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த நேரம் கடுமையாக நம்ம பேச முடியாது, காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நேரங்கள் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய கல்யாணம் இந்த டென்ஷனில் தான் நடக்குது. இந்த நாட்கள்லாம் நிறைய திருமணங்கள் வந்து பார்த்து முடித்த உடனேயுமே டென்ஷன் ஆரம்பிச்சிடும். பொண்ணு வீட்டில் ஏதாவது கிளப்புவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது கிளப்புவாங்க. இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கல்யாணம்லாம் சொல்லி வேதனைப்பட்டாங்க. ஏன்னா அந்த நெருக்கடியை கொடுக்குற ஏதோ சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ரிலாக்ஸ்டாக செய்யணும், ரிலாக்ஸ்டாக நம்ம ரெண்டு மன வலி இல்லாமல் செய்யணும். அதுதான் ஆசீர்வாதம். அங்கே வலி, மனசில் வலி வருதுன்னா நீ என்ன செய்ய, பிரேக் தட், அவ்வளோதான். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது. மன வலி வருதுன்னா நான் தான் சொல்லுவேன், கல்யாணம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, கிவ் ஆம்பிள் டைம் ஃபார் த லாட் டு ஒர்க். கடவுளுக்கு நிறைய நேரம் கொடுங்க. இப்போல்லாம் வந்து பார்த்து இன்றைக்கி காலையில் பார்க்குறாங்க மேட்ரிமோனியில், சாயந்தரம் என்ன பண்ணிடுறாங்க, உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நாங்கள் திருமண தகவல் மையத்திலேருந்து ஃபோன் பண்ணுறோம் சார் அப்படின்னு ஒரு குரல் ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. நம்மளே ஒரு திருமண தகவல் மையம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் அருங்குடையில் நாங்கள் ஒரு திருமண தகவல் மையம் நடத்துகிறோம். அந்த அம்மா எங்கேருந்து அடிச்சிச்சு இந்திரையில் திருமண, சரி சொல்லுங்கம்மாண்ணே, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணுமா சார் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நான் சர்ச்சில் ஃபாதர்மா அப்படின்னேன், கிறிஸ்தவங்களுக்கும் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறோம் சார்னுச்சு. ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, சாமியாருக்கே பார்த்துருவே போல இருக்கே. அப்புறம் ஏதோ ஒரு வேறு ஒரு ப்ரைவேட் மேட்ரிமோனியல் சென்டர்லேருந்து கால் வருது. இன்றைக்கி நிறைய கல்யாணங்கள் வந்து இப்படி தான் அவசரகதியாக பண்ணி பண்ணி பார்த்திங்கன்னா டென்ஷன். ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளை வந்துட்டார், பொண்ணு வர மேக்கப், பொண்ணுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்க மேக்கப் போடுறது வந்து லேட் பண்ணுறாங்க. மேக்கப் ஏன்னா மேக்கப் வந்து கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா அந்த மேக்கப் போட்டவங்க மாட்டிப்பாங்க, அந்த மேக்கப் வந்து பயங்கரமாகிடும். மேக்கப் அந்த கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தாலியை கட்டி எல்லாம் முடிஞ்சு எடுத்துகிட்டு போய் அந்த மத்தியானத்துக்குள்ளே முடிச்சுட்டா மேக்கப் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமாக போய் காசு வாங்கிட்டு போகலாம். மேக்கப் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பொண்ணுக்கு வேர்த்துருச்சுன்னா நார்மல் ஃபேஸை விட நாரி போன ஃபேஸ் ஆகிடும், அது பயங்கரமாகிடும். அதுக்கப்புறம் கேமராவில் பிடிக்க முடியாது மூஞ்ச, யாரோ ஒரு மூஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, கரெக்டாக அந்த மேக்கப்பை போட்டு பொண்ணை என்ன செய்வாங்க, அந்த பூச ஆரம்பிக்கிற நேரத்தில் அனுப்பிச்சி விடுவாங்க. அது என்ன டிராஃபிக்கில் எங்கேயாவது மாட்டிக்கும். அன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. அவன் மேக்கப் போட்டு என்னென்ன ப்ளீச்சிங் போட்டு விசிறிக்கிட்டே உட்கார வச்சுட்டாங்க. இங்கே டைம் ஆகிடுச்சு, சாமியார் குதிக்கிறார் பங்கு சாமியார். அப்புறம் பார்த்தா ஆரம்பிச்சிட்டோம், வேறு வழி இல்லை. சாமியார் சொல்லிட்டார் கல்யாணத்தை ஆரம்பித்து ஆகணும், விரட்டுறாரு. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி மாப்பிள்ள வந்து, ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் வெயிட் பண்ணுங்கள், ஃபாதர் வந்துடுவா ஃபாதர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி அப்புறம் மேடம் வந்தாங்க. மேடம் வந்தால் பையனுக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா சாமியார் டென்ஷன் ஆகிட்டார். அன்னைக்குன்னு பார்த்தா அவனுக்கு பட்டு வேஷ்டி வேற கட்டி விட்டுட்டாங்க. அவனுக்கு கால் எடுத்து வச்சா டடக்கு டடக்குன்னு இடிக்குது கால், அவனுக்கு பட்டு வேஷ்டி கட்டி நடக்க தெரியல. பரவாயில்ல, அவன் இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக நடந்து வந்து நின்று பூசை ஆரம்பித்தாச்சு. பூசை ஆரம்பித்து தாலி கட்ட போகிற நேரத்தில் தாலி எங்கப்பா தாலி எங்கன்னா அப்போ தான் தாலியை தேடுறாங்க எல்லாரும், தாலி எங்க தாலி எங்க தாலி எங்கங்கிறாங்க. இப்படியே செய்தி போய் கடைசியில் தாலியை தேடி கடைசியில் செய்தி வந்து இப்போ மாப்பிள்ளையோட அம்மா காதுக்கு வருது, தாலி எங்கே வச்சா நீ. அந்த அம்மா டேய் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுது, டேய் கடைசியாக தாலி ஒன்றுட்டு தான்டா கொடுத்தேன். அவன் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், 100 பாக்கெட்டில் வச்சுருக்கான், காணாமல் போயிடக்கூடாதுன்னு சேஃப்டியாக உள் பாக்கெட்டில் போட்டான். உடனே சாமியார் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கிறார், அவர் வந்து திருப்பி ஒன்று அப்படியே மூஞ்சி கட்டுக்கட்டுன்னு வெடிச்சிக்கிட்டு நிற்கிது. உடனே அவன் ஃபாதர் தாலி பாக்கெட்டில் இருக்கு ஃபாதர் அப்படின்னு சாமியார் சிரிச்சிட்டார், போய் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னா அவன் போய் பதஷ்டத்தில் கைகாலெலாம் ஆட்டி வேட்டியெல்லாம் அவுத்துப்பிட்டான். உடனே 4 போய் உடனே அவனுக்கு பந்தோபஸ்தெல்லாம் பிடிச்சி அவனை பாதுகாத்து அப்புறம் மீண்டும் எல்லாம் கட்டி கிட்டி கொண்டு வந்தா பொண்ணு லெஃப்ட் சைடில் நிற்கும் எப்போவுமே. இவன் டபக்குன்னு அம்மா பக்கம் திரும்பிட்டான், அவங்க அம்மா அவங்க அப்போ அப்போ ஏற்கனவே கட்டிவிட்டான், போடா அங்கிட்டு கட்டுறா போடா அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி நிறைய கல்யாணங்கள் வந்து டென்ஷனில் தான் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டென்ஷனில் நடக்கிற கல்யாணம் எல்லாம் அந்த டென்ஷனோடையே போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கண்ணை துடைச்சிப்பாங்க நினைக்கிறேன், எங்கள் கல்யாணமும் அப்படி தான் பாதம் நடந்துச்சு அப்படின்னு. பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு ஆனால் எங்களுக்கு வேறு டென்ஷன், இந்த பிஷப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைமே சொல்ல மாட்டாங்க, எப்படா ஆர்டினேஷன் இழுத்துட்டே இருப்பாங்க. அது வேறு கல்யாணம் பாருங்கள், அது வேறு கூத்து பாருங்கள். ஆண்டவர் இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது அந்த திருமணம் ஒரு அபிஷேகம், அதை அழகாக சொல்கிறாரு. தன் மனைவி 31 வசனம் மத்தேயு 5, தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவியை பரத்துமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. கடவுள் அழகாக சொல்கிறார் பாருங்கள், ஏசாமி, அப்படி செய்வோர் எவரும் அவரை உபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர், விலக்கப்பட்டோரை மனப்போரும் உபச்சாரம் செய்கின்றனர். இப்போ இந்த மனைவியை விலக்கி விடுகிற அந்த நிலையை வந்து நம்ம வந்து பைபிளில் இயேசு சாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய வாசகத்தில் கூட நம்ம அழகாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாருங்கள், விலக்கி விடுவது முறையாக என்று இயேசுவை அவங்க வந்து மாட்டி விடுறதுக்காக தான் கேட்குறாங்க. அவர் சோதிக்கும் நோக்குடன் அவர்கள். அப்போ இயேசு அவன் அழகாக சொல்லிட்டு வர்றார், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திருமணத்தினுடைய ஆழத்தை எங்கே கொண்டு போகிறார் பாருங்க. ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து அந்த படைப்பினுடைய அதிசயத்துக்குள்ளே கொண்டு போகிறார். கடவுள் ஏன் மனுஷனை முதல்ல ஆணும் பெண்ணுமாக படைக்கணும்? ஆணும் பெண்ணுமாக படைக்கிறதே அவர்கள் திருமணம் என்கிற பந்தத்தில் இணைவதற்கு, இது ஒரு கேட்டகரி, அது ஒரு கேட்டகரியாக படைக்கிறார். இப்போ இப்படி இருக்கிற கேட்டகரியில் இன்றைக்கி திருமணத்தை சிதைக்கிற இன்னொரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண் ஆண்களை திருமணம் செய்கிறது, பெண் பெண்களை திருமணம் செய்கிறது, இதை சமூகங்கள் அங்கீகரிக்கிறது. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலையோடு நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க, அதனால் அவங்களோட கேட்டகரியாக சமூகம் கவர்மெண்ட் வச்சு பார்க்குது, ஆனால் பைபிள் அப்படி வச்சு பார்க்கல. அப்போ கடவுளுடைய அந்த அடிப்படை பிறப்பினுடைய அதிசயம் எப்படின்னா ஆணும் பெண்ணுமான பிறப்பு. அதனால் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒண்டித்திருப்பான். அந்த காலத்தில் கணவன் தான் வந்து டவுரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு, நல்லா கவனிங்க, கணவன் தான் தாய் தந்தையை விட்டுட்டு பொண்டாடி வீட்டில் போய் வாழணும் அப்படி இருந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து அது பெண் சமூகமாக இருந்தது. அப்போது இப்போ வந்து ஒரு ஆண் சமூகமாக மாறின காலத்துக்கு பிறகு எப்படி ஆயிடுச்சுன்னா, பெண் வந்து தாய் தந்தையை விட்டுட்டு மனைவியுடன் ஒந்தித்திருப்பான் என்ற நிலை மாறிடுச்சு. ஆனால் பைபிளில் இப்படி தான் எழுதியிருக்கு, கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு. இன்றைக்கி நிறைய வீடுகளில் ஒரு பிரச்சனை வருது, என்னென்னா கணவன் வீட்டில் போய் வாழணுங்கிறது ஒரு கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னமோ அது கட்டாயமாக ஆக்கப்படணுமாங்கிறது எனக்கு தெரியல. இன்கேஸ் ஒரு யாருமே இல்லை அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக நீங்கள் இணைச்சிக்கொள்ளலாம். அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லை, அம்மா தனியாக இருக்கிறாங்க, அப்பா தனியாக இருக்கிறாங்க, நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் மல்லுகட்டி நம்ம இங்கே தான் போய் வாழணும்னு சொல்கிறது வேதத்தின்படியாக ஒரு வெளிச்சமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த வசனத்திலேருந்து நான் யோசிக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, இந்த சாமியார் வம்பளுத்து விடுறார் பாரு அப்படின்னு. இருவரும் ஒரே உடலாக இருப்பர், இனியவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். ஒரே உடல் அப்படின்னா ஆத்மாவில் இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம், அதை தான் அந்த உடல் என்கிற கான்செப்ட் நமக்கு சொல்லுது. எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். தொடக்க நூல் 2:24 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாக இருப்பர். தொடக்க நூலில் சொல்லப்பட்டதை இயேசுசாமி எடுத்துகிட்டு வரார். அப்போ தொடக்க நூலில் என்ன ஒரு சில விஷயத்தை இயேசு மாற்றினார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லெல்லாம் மாற்றினார் சட்டத்தெல்லாம். ஆனால் இந்த சட்டத்தை அவர் மாற்றலை, அப்படியே எடுத்துகிட்டு வராருங்க. அப்போ ஹீ இஸ் அப்ரூவிங் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதனுடைய அந்த விஷயத்தை இந்த இடத்துல உறுதி செய்கிறார். அதனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது, லெட் நோ ஒன் செப்பரேட். ஆங்கிலத்தில் அப்படி தான் எழுதியிருக்கு, லெட் நோ ஒன் செப்பரேட் அப்படின்ற வார்த்தை பாருங்களேன். அப்போ ஜீசஸ் எதை இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறார் அப்படின்னா, த பர்மனண்ட் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். பர்மனண்ட் அதாவது இணைபிரியாத ஒரு பந்தம், இணைபிரியாத பந்தம். அதைத்தான் அவர் இங்கே வந்து, அதுதான் தந்தையினுடைய திருவுளம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறார். இன்றைக்கி வெளிநாடுகளெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம், இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியோட 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தோம், ஹவு இஸ் தட் பாசிபிள் தட் யூ ஆர் லிவிங் வித் த சேம் ஓல்டு லேடி, சேம் ஓல்டு, ஒரே ஆளோட எப்படி நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களாம். அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பிள்ளைங்க நம்ம மேலே இறக்கப்பட்டு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு 60ஆம் கல்யாணம் என்னன்னு தெரியல, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். கல்யாணத்து அன்னைக்கு உடனே பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஒரு தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி எட்டி பார்த்தார் பாருங்கள், தலையை நிமிந்து பார்த்தார் பாருங்கள், கோபம் வந்துருச்சு தாத்தாவுக்கு. அறிவு கட்ட பயல்களா, என்னடா 60ஆம் கல்யாணம்ன்ட்டு அதே கிழவிக்கு மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு வரீங்க. அவர் நினச்சிக்கிட்டார் வேற சின்ன பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுருவாங்க. பாருங்கள், இன்றைக்கி திருமணத்தினுடைய கான்செப்ட் என்னென்னா, கடைசி வரைக்கும் நீ ஒன்றா தான் இருக்கணும், அதுதான் கடவுளுடைய திருவுளம். தோபித்து புத்தகத்தில் 8:7 தொபியாஸ் பாருங்கள் வென்றார், பொண்ணு தேடி போகிறார். அந்த கதையெல்லாம் நீங்கள் தோபித்து புத்தகத்தில் படிக்கலாம். இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டென்று நேர்மையான நோக்கத்தோடு தான், என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும், நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாது வாழச் செய்யும். இது பழைய ஏற்பாட்டில் நம்ம கிடைக்கிற ஒரு பெரிய சோர்ஸ் பாருங்களேன். சரி, அதை விடுங்க, இதை விட்டுருங்க, ஆதாம் ஏவாளிட்ட போங்க. ஆண்டவர் ஆதாமுக்கு எத்தனை ஏவாளை படைச்சி விட்டார், ஒரு ஏவாளை தானே படைத்தார், ஒரு ஏவாளுக்கு எத்தனை ஆதாம் படைச்சி விட்டார். அப்போது இந்த அடிப்படை கான்செப்டை யார் மாற்றுறாங்க, எப்படி மாற்றுறாங்க, அப்போ மாற்றுறவங்களுடைய மனநிலை என்ன, அது வந்து இச்சைக்குரிய மனநிலை, அது ஒரு வேசித்தனத்தினுடைய மனநிலை. கடவுள் எப்போ ஒரு மனுஷன் தன் கடவுளை அன்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு நீ வேறு தெய்வங்களை நாடி போறியோ, வேறு நம்பிக்கையை நீ வைக்கிறியோ அப்போ நீ பண்றது வேசித்தனம், அது ஆத்மாவின் வேசித்தனம். எப்போ ஒரு கணவன் மனைவி தன்னுடைய மனைவியை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலக்கிவிட்டோ அல்லது விட்டுவிட்டோ வேறு ஒரு பெண்ணோடோ வேறு ஒரு ஆணோடோ அவங்க வேறு ஒரு திருமணத்தில் இணைகிற பொழுது அது வேசித்தனம், அது விபச்சாரம். அங்கே இணைச்சு காட்டுறாரு, இட் இஸ் அதுவும் இதுவும் வேற இல்லை, திருச்சபையும் வாழ்க்கையும் வேற இல்லை, கிறிஸ்தவத்துக்கு ரெண்டு ஒன்று. வேற சில மதங்கள் உண்டு, மதங்களுடைய நம்பிக்கையாளர்களை நீங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அங்கே போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இங்கே வந்து வேறு ஏதோ செய்வாங்க, அவங்களுக்கு ரெண்டு வேறு. ஆனால் கிறிஸ்தவனுக்கு அப்படி அல்ல, கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையும் தெய்வமும் ஒன்று. அதனால தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இந்த இடத்துல இணைக்கப்பட்டு கிடக்கிற அதிசயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், மத்தேயு 19:11 ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட வாசகம், அதற்கு அவர் அருள் கொடை பெற்றவர் என்று வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த கூற்றை? இன்னொரு கான்செப்டை டச் பண்ணுறாரு பாருங்களேன். அதாவது ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, கணவர் மனைவியர் உறவு நிலை எத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி சிலர்கள் விரக்தியை சொல்லும் பொழுது, அருள் கொடை பெற்றவர் என்று வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா என்ன? சில பேர் திருமணம் செய்யாமல் வாழ்கிறாங்க. திருமணம் செய்யாமல் வாழ்கிறவங்களுடைய நிலை தவறு. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, ஒன்று நீ வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகணும், அதுக்காக நீ திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கணும். இல்லை உடல் ரீதியாக நமக்கு பிரச்சனை இருக்கிறது, அது திருமணத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கலாம். அடுத்தவரை பாதிக்குங்கிற பிற நண்போடு இருந்ததுலாம். மற்றபடி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனால் எனக்கு பிரச்சனை, அதுக்குள்ளே போனால் எனக்கு வந்து புள்ள பெக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டே பொண்டாட்டிக்கு நான் அடிமையாக கிடக்கணும், நான் தனிக்காட்டு பறவையாக தனிக்காட்டு சிங்கத்துமாக இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் சொல்லிட்டு நீ தனிமையில் இருக்கக்கூடாது. அருள் கொடை பெற்றவர் என்று வேறு எவரும் அக்கூற்றை ஏற்றுக்கொள்ள இல்லை. பவுலடியார் சொல்கிறார் 1 Corinthians 7:17, எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழ, இதுவே நான் எல்லா திருச்சபைகளிலும் கொடுத்து வரும் கட்டளை. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறாருன்னா அந்த கிருபையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், பயந்து ஓடக்கூடாது. இப்போ இது ஒரு குருத்துவம், நாங்கள் நிற்கிற இடம் வந்து இது ஒரு நெருப்பு மீது நிற்கிற இடம்தான், எங்களுக்கு தெரியும் கஷ்டமான இடம்தான். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைச்சிட்டாரு, இங்கே நிற்கிறோம். நீங்கள் அங்கே தான் நிற்கணும்னா அதுவா, நீங்கள் அங்கே நிற்கணும். ஆண்டவர் உன்னை அந்த இடத்துக்கு அழைச்சாருன்னா நீ அந்த இடத்துக்கு அழைக்கணும், அழைக்கப்பட்ட பிள்ளை. இப்போ நம்ம ரெண்டுக்கும் நடுவில் போய் நம்மளாக ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கக்கூடாது, சாய்ஸ் வந்து தப்பாக போயிடும். அதனால் சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். நீ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய படிச்சிருக்கலாம், உன் அறிவு உன்னை குப்பையில் கொண்டு தள்ளிடும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல, இப்படி பேச தெரியல, வேதத்துக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்குங்கிறத அவங்க உன்னை அவங்களால கண்டுபிடிச்சி சொல்ல முடியல. இது தப்புன்னு மட்டும் புரியுது, அதனால் பிள்ளைகளை அவங்க உற்சாகப்படுத்துகிறாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஒரு நீயே ஒரு பையனை பாரு, நீயே ஒரு பொண்ணை பாருங்கிற அளவுக்கு கூட பெற்றோர்கள் இறங்கி வந்துடுறாங்க. ஆனால் தயவு செய்து வாலிப பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும், தக்க நேரத்தில் நீங்கள் உங்கள் திருமணத்தை நீங்கள் தயார் செய்து அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். தாய் தந்தை எடுப்பாங்க, நாம் அதுக்காக வாயை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சில நேரத்தில் இயலாதவர்களாக வயது போனவர்களாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும், எடுத்து உங்களுக்கு உரிய துணையை தேடணும். ஒரு ஏழை, ஒரு சாதாரண மனுஷன், நம்ம நினைக்கிற தோரணையில் நின்னோம்னா கல்யாணமே ஆகாது. நிறைய பேருக்கு அப்படி தான் நிற்குது. எங்கிட்ட எங்கள் திருமண தகவல் மையத்தில் நான் பார்க்குறேன், இந்த சைடு ஒருத்தர் வந்து பொண்ணோட ஃபைலை வச்சு புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கிட்ட ஆப்போசிட்டில் மாப்பிள்ளையோட ஃபைலை வச்சு புரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நேராக பேசிக்கிட்டாங்கன்னா முடிச்சு விட்டுறலாம். நீ பொண்ணு தெரியா, என் பிள்ளைய கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டால் முடிச்சிடலாம். அங்கே தடையாக இருக்கிறது நிறைய விஷயம், நேராக பேச முடியாது சில விஷயத்தெல்லாம், சாதியை பேச முடியாது, படிப்பை பேச முடியாது, எல்லாம் பேப்பரில் பார்த்து பார்த்து. எனக்கு ஒரே பாவமாக இருக்கிறது இந்த சில தாய் தந்தையில் பார்த்து, இவங்க வந்து இங்கே புரட்டுற ஃபைலை புரட்டுற காலையில் ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் வரைக்கும் புரட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி புரட்டி புரட்டி படிச்சிருந்தாங்கன்னா டாக்டர் ஆகியிருப்பாங்க. இங்கே பிள்ளைகளுக்காக வந்து இங்கே உட்காந்து ஃபைலை புரட்டுங்க, ஃபைலை புரட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு மனசை புரட்டணும், நம்ம மனசை இறக்கணும். நான் படித்த மாப்பிள்ள தான், எனக்கு இப்படித்தான் வேணும் அப்படித்தான் வேணும், கொம்பு முளைச்சிக்கிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. மண்டையில் அறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அறிவு வந்து உனக்கே ஆபத்தான ஒரு விஷயமாய் மாறிடக்கூடாது. அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு யோசிக்கணும். ஒரு கணவன் மனைவியாய் வாழ்வதற்கு எது தகுதி? ஆதாம் எந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தார்? ஏவாளை மணந்து கொள்ள. ஏவாள் எந்த பியூட்டி பார்லரில் போய் மேக்கப் போட்டிட்டு வந்தாங்க? ட்ரெஸ்ஸு கூட போடலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம இன்றைக்கி சில அடிப்படை உண்மைகளை உணராமல் பிசாசு நம்மளை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சில பேர் ஒரு வருவாங்க, ஏஜை தாண்டி போயிட்டாங்க, ஏஜை தாண்டி போயிட்டு வயதை தாண்டி போய் அவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. இனிமேல் திருமணம் அவங்களுக்கு நடக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் அவங்க வைப்பாங்க பாருங்கள் கண்டிஷன்,
எனக்கு வந்து ஃபாதர் ஆக்சுவலி அப்படின்னு ஆரம்பம்
நான் சொல்லுவேன், ஏம்மா எங்கள் மேரேஜில் இந்த மாதிரி எங்கள் மேரேஜ் பீரோவில் இந்த இந்த கேட்டகரிக்கு ஆளே கிடையாது. ஒருவேளை விண்ணகத்திலேருந்து தேவ தூதர் எவனா குதிச்சு வந்தா தான், ஏதாவது ஒரு ஏஞ்சல் உனக்காக குதிச்சு வந்தா தான். தேவ பிள்ளைகளை ஏமாற்றி கொள்ளாதீங்க, வேதம் சொல்லுது நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. பாருங்க, மத்தேயு 19:8 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். கரெக்டாக சொல்லிட்டார், எஸ். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை, கடவுள் அதுக்காக நம்மளை படைக்கலை. அதனால தயவு செய்து இந்த டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட் அண்ட் திங்க், எதற்காக டைவர்ஸ் நம்ம பண்ணணும், என்ன கருத்து வேறுபாடு உனக்குள்ள இருக்குது. நிறைய நிறைய திருமணம் நாங்கள் கவுன்சிலிங்கில் பார்க்குறோம், மேட்டரே கிடையாது, விஷயமே இருக்காது, சாதாரண விஷயம். என் வீட்டுக்காரு இந்த கக்கூசில் போய் இந்த கப்பை அங்கே வச்சு விட்டார், கக்கூசில் இந்த கப்பை தூக்கி அங்கே வச்சதுக்காக டைவர்ஸ் பண்ணுற ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அவர் முறைச்சி பார்த்தார், அவர் என்னை கையை இப்படி நீட்டிட்டார், என் பொண்டாட்டி என்னை பார்த்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்கல. இன்றைக்கி பாருங்கள் சில சில்லி ரீசன்ஸ் நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் கண்ணை மூடி உட்காந்து பார், கடவுள் உன்னை ஒரு மேன்மையின் படைப்பாக படைச்சிருக்கிறார். நீ எவ்வளவு தாராளமாக கொடுக்க ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். முதல் வாசகம் அதான் சொல்லுது, உன்னை அப்படி உருவாக்கினேன், இப்படி உருவாக்கினேன், உன்னை அதிசயத்தின் படைப்பாக மாற்றினேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில துணை வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அந்த துணை வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான பெரிய பர்ஃபெக்ட் பீயிங்காக இருக்க முடியாது. அதை நீ அன்பு செய்யணும். அதில் வந்து நீ குறைய கண்டுபிடிச்சிட்டு டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒன்னே டைவர்ஸ் பண்ணுவார், காரணம் இல்லாமல் நீ அவர்களை தள்ளிவிடுகிற போது. தேவ பிள்ளைகள், இதோ இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேரை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராக இருக்கிறாங்க, மனிதரால் அந்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்க, விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு ஆளாக்கி கொண்டவங்க, அந்த கேட்டகரி ஆஃப் திருநங்கைகளாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்க பிறப்பிலே இருக்கிறவங்க அந்த திருநங்கைகளாக ஆக்கப்படுறாங்க அரசியல் நிமித்தமாக. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை அறிவுறுக்கிறார், அதை வந்து செய்யக்கூடாதுங்கிறார். இணைச்சட்ட நூலில் இருக்கிறது, பவுலடியாருடைய ஒரு கூட்டத்தினர் எங்களை போல் இருக்கிறவங்க கடவுளுடைய திருவுளத்திற்காக இப்படி ஆக்கிக் கொள்கிறாங்க. அப்போ திட்டம் இருக்கணும் நம்மளுடைய அந்த முடிவு எடுக்கிறதுல. ஆகவே இந்த காரியத்தை எல்லாம் நம்ம இந்த சிந்திக்கிற வேளையில் குறிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 7வது அதிகாரத்தில் பவுலடியார் அழகாக சொல்கிறார், நல்லா படித்து பாருங்கள், மனமகாதவர்களை குறித்து பார்ப்போம், கட்டளை எதுவும் என்னிடமில்லை இவர்களை பற்றி, ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும் நான் என் கருத்தை சொல்லுகிறேன். அவர் கருத்தை அவர் சொல்கிறார், திருச்சபையின் கருத்தை அவர் சொல்லலை, அவர் கருத்தை சொல்கிறார். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. மனமாகலையா, உனக்கு பொண்ணு கிடையாது, சரி இருந்துரு, ஆண்டவர் உன்னை நிம்மதியாக ஓரமாக வச்சிருவார். இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதுன்னு எண்ணுகிறேன். அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த இடர்நிலையை முன்னிட்டு அவர் இப்படி சொல்கிறார், மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டுள்ள இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது, மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. பாருங்க, அப்போது இந்த இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ இதை இந்த காலகட்டத்தில் கடவுள் நமக்கு கொடுக்குற சில கட்டளைகள் உண்டு. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய அடியார் சொல்கிறாரு, இந்த மனவிலக்கை செய்வது கடவுளுக்கு விரோதமான காரியம், அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, தகுதியான காரணங்கள் இல்லாத போது. காரணங்கள் இருக்குது அப்படின்னா ஓகே, யூ ஆர் ரைட். காரணங்கள் இல்லாத போது நம்ம என்ன செய்யக்கூடாது, கடவுளுடைய காரியத்தில் அக்கறையற்ற பிள்ளையாக உடல் இச்சைக்குரிய நிலையிலிருந்து நம்ம செயல்படக்கூடாது என்பதை இந்த நாட்களில் இந்த வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் நடந்துருச்சு ஃபாதர் இப்படிலாம் நடந்துருச்சு, நாங்கள் யோசிக்கலை அப்படின்னா மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் கம்பெனி வந்து உங்களோட சேர்ந்துச்சுன்னா ஓகே வெல்டன், இல்லையா அப்படியே இருந்துருங்க, ஆண்டவருக்கு உங்களை தியாகம் செய்யுங்க. இல்லை நான் வந்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டு தான் வாழணும், என்னுடைய பேஷன் வந்து என்னை பாவத்துக்கு அழைச்சிட்டு போகுது, என்னுடைய உடல் இச்சைகள் என்னை பாவத்துக்கு இட்டு செல்லுதுன்னா ப்ளீஸ் மேரி. நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு இன்னொரு தகுதியான நிலையில் ஒரு திருமணம் செய்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை நிறைய நம்ம நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். நெறிப்படுத்தாத எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை ஆண்டவர் அறிவுறுக்கிறார். இன்னைக்கு நிறைய ஆசைகள் நம்ம பெருகிக்கிட்டே இருக்குது. இங்கிட்டு திரும்பினா இங்கே பார்க்குற ஆள் சப்பிடிச்ச மாதிரி இருக்குது, இங்கிட்டு திரும்பினா இதையும் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். கண்களினுடைய இச்சைகளுக்கு எல்லை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் கட்டுப்பாடு, நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு. இந்த மனவிலக்கு என்பது கட்டுப்பாடற்றவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. எல்லாரையும் சொல்ல முடியாது, அதில் அதிகமான பேர் இப்படி தான். காரணம் இல்லாமல் செயல்படுகிறவங்க பேராசை நிமித்தமாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா விபச்சாரத்தனத்தினுடைய ஆவி, அவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நியாயப்படுத்தி கொள்ளலாம், இதனால தான் இப்படி செய்தேன், இதனால தான் இப்படி செய்தேன். ஆண்டவருக்கு முன்னாடி உன் நியாயங்கள் எல்லாம் வெற்று விவாதங்களாக மாறிப்போகும். ஆண்டவருக்கு முன்னாடி உன் ஞானமுள்ள அந்த விவாதமாய் நீ நினைத்து கொண்டிருப்பது மடமையாய் மாறிப்போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளே நம்ம வருவோம். பேராசையை விட்டுறணும். ஒரு அம்மா புருஷனோட கடத்தருள நடந்து போயிட்டு இருந்துச்சான். அங்கே பார்த்தாக்க கடை, ஒரு கடையில் போட்டிருந்தான் பனாரஸ் சாரி 10 ரூபா, 10 ருபீஸ். நைலான் சாரி 8 ருபீஸ். காட்டன் சாரி 5 ருபீஸ். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆசை வந்துருச்சு, ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 50 புடவையாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த பாருங்கள் ரொம்ப சீப்பாக போட்டிருக்கான். அப்போ புருஷன் சொன்னான், அறிவு கட்ட விளையா இஸ்திரி போடுற கடை அப்படி, லாண்ட்ரி கடாது, லாண்ட்ரி போடுறதுக்கு நைலான் சாரிக்கும் பனாரஸ் சாரீஸ்க்கும் அவன் ரேட் போட்டிருக்கான். இந்த அம்மா நெஞ்சிக்கிச்சு, புடவை விற்கிறான் 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு. தேவ பிள்ளைகளே, பல நேரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சரி அதெல்லாம் சரின்னு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நம்ம நினைக்கிறது எல்லாமே தவறாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து இது சரியா அப்படின்ற சிந்தித்து முடிவு எடுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை செய்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். காட் பிளெஸ் யூ.
உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. எந்த பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே, முழுவதும் உன்னிடம் தருகின்றே என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடு.